திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மேகளால் வழுத்திக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி, திருவாவடுதுறை ஆதியின குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலல்களையும் குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கியும் வணங்கிக் கொண்டு, நாள்தோறும் சைவத்திலே திளைக்க வைத்து ஆன்மாக்களை ஓய்வடைய வழி செய்து கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம் நாம அட்டாங்க யோகம் அதை தனித்தனியா விரிவாக எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அதனுடைய பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதுக்கு அடுத்தால நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அட்டமா சித்தி அப்படிங்கறது இதுக்கு அடுத்தால தொடர்ந்து வருது. இப்ப நம்ம அதை பார்க்கலாம். அந்த 3 தந்திரத்திலே அட்டமா சித்தியை பத்தி இப்போது நாம் பார்க்கலாம். அட்டமா சித்தி அப்படிங்கிறது தவத்தினால எழுதக்கூடிய 8 வகையான பேர்கள், அதற்கு தான் அட்டமா சித்தின்னு பேரு. அது அனிமா முதலானவை. இது நம்ம ஏற்கனவே ஒரு முறை சிந்தித்திருக்கிறோம். இதற்கு பின்னாலேயும் விரிவாகவும் வரும் இந்த இதுல தலைப்பின் கீழாக. இப்போ அதை பற்றி பொதுப்படையாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு 31 திருமந்திரங்கள்ல அதை பத்தி சொல்லியிருக்க, பெயர் அதோட முறைகள் அதையெல்லாம் நமக்கு தெரிகிறதுக்காக. இதுல முதலாவதாக பரகாய பிரவேசம் அப்படிங்கிற தலைப்புல பாடல்கள் வருது. இந்த பரகாய பிரவேசத்தை தான் திருமூல தேவநாயனார் செய்தார். அதாவது சுந்தரநாதராக வந்து அந்த மூலன் வந்து உயிர் பிரிந்ததுனால அந்த உடலை பார்த்து அவர் மேய்த்து கொண்டிருந்த பசுக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்க, அந்த பசுக்களின் துயர் தீர்க்க சுந்தரநாதனாகிய தன்னுடைய உடலை ஒரு மரத்தின் அருகிலே மறைத்து வைத்து விட்டு தனது ஆன்மாவை மூலனுடைய உடம்பிலே செலுத்தி எழுந்து அந்த பசுக்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை காட்டி அதன் பின்பாக மேய சென்றன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். தன் உடம்ப தன் காயம்னு சொல்லுவோம், மற்றொரு உடம்ப வந்து பரகாயம்னு சொல்லுவோம். ஆக பரகாய பிரவேசம்ங்கிற தலைப்புல இப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பணிந்து என் திசையும் பரமனை நாடி, துணிந்து என் திசையும் தொழுது என் பிரானை, அணிந்து என் திசையினும் அட்டமா சித்தி, தணிந்து என் திசை சென்று தாவித்தவாறே என்று சொல்லுகின்றார். எல்லா இடத்திலையும் இறைவனை கண்டு அட்டமா சித்திகளை அடையவும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார். முதல் வரி என்ன சொல்லுது? பணிந்து என் திசையும். பணிதல் அப்படிங்கிறது முதல்ல புறத்தே பணிதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பணிந்துங்க சொல்லுக்கு தன்முனைப்பு அடங்குதல், அதாவது ஆணவ மலம் வாட்டம் பெறுதல். அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாரு? என் திசைன்னு சொல்றாரு. 8 திசைகளிலும் வணங்க வேண்டும். நமக்கு தெரியும் 8 திசைக்கும் அட்டதிக் பாலகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா அட்டதிக் பாலகர்களை நம்ம வணங்குற மாதிரி மேலோட்டமாக புரிந்து கொண்டாலும் அவங்களுக்குள்ள இருந்து நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடிய சிவபெருமானத்தை நம்ம வணங்குறதா அதுல வந்து தாத்பரியம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகன்தான் வருவார், ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும் என்று சிவஞான சித்தியார் நமக்கு இயம்புகிறது. அந்த வகையில 8 திசையிலையும் பரமனை பணிந்து. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இயமம் முதல் பிரத்யாகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 8 உறுப்புகளை அது வந்து நமக்கு, அதாவது 8 இல்ல, இயமம் முதல் பிரத்யாகாரம் வரைக்கும் 5 உறுப்புகளை அது நமக்கு உணர்த்துது. விரதம், புலனொடுக்கம், மன ஒடுக்கம் இது இவற்றின் வாயிலாக இறைவனுடைய சிறப்பு இயல்பு நமக்கு தெரிய வரும். இது நம்ம இதுக்கு முன்பாக சிந்தித்த பாடல்கள்ல அந்த வரிகள் நமக்கு உணர்த்தி இருந்தத நம்ம பார்த்தோம். காரூரு கண்டனை மெய்கண்டவாரே அப்படின்னு அதுல நமக்கு உணர்த்தி இருந்தார். அடுத்து இரண்டாவது வரியில என்ன சொல்லியிருக்கு, துணிந்து என் திசையும் தொழுது இல்லையா, முதல்ல பணிந்து அப்புறம் துணிந்து. அந்த துணிந்துங்கிறதுலதான் தாரணை தியானங்கள் வருது. எப்படின்னு பார்த்தோம்னா, என் திசை பல்வழி எய்தினும் பார்வழியாமே என்றும் ஏழ் புவனமும் துணை வாங்க வல்லார் என்றும் அருளியது. இதுக்கு முந்தின பாடல்கள்ல உள்ள இந்த சொற்றொடர்களை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்துக்கிடணும். நம்ம தனித்தனியாக எல்லாவற்றையும் சிந்திச்சோம் அட்டாங்க யோகத்தை, அந்த பாடல் வரிகளை இங்க பொருத்தி பார்த்துக்கணும். அப்போ தாரணை தியானம் போன்ற நிலைகளில் நிற்பவர்கள் எத்திசைக்கு சென்றாலும் அது அவங்களுக்கு பூமி மாதிரி பழகுனதாகவே இருக்கும். ஏழு புவனங்களுக்கும் அவங்க போவாங்க, படைக்கும் ஆற்றலையும் எய்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நிலை, தாரணை தியானம் போன்ற நிலைக்கு. அதை முதல் ஐந்து நிலை பார்த்தோம், அதுக்கு அடுத்து ஆறாவது ஏழாவது நிலை அதுல இருப்பவர்களுக்கு நட்டாங்க யோகத்திலே. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, அணிந்து என் திசையினும் அட்டமா சித்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுமா கொஞ்சம் கொண்டு கூட்டணும். அதாவது எம்பிரான என் திசையும் அணிந்த அட்டமா சித்தி தணிந்து அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ இந்த சமாதி நிலையை அது நமக்கு எடுத்துக்கோ, எட்டாவது நிலையான சமாதி நிலையை நமக்கு எடுத்துக்கூடுது. ஆக இந்த முறையில இயமாதி சமாதி அந்த, அதாவது இயமம் துவங்கி சமாதி அந்தமான யோகங்கள்ல யாரெல்லாம் முறையாக பயின்று பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அட்டமா சித்தியை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த துணிதல் ரெண்டாவது சுற்று ரெண்டாவது வாக்கியத்துல துணிந்து என் திசைன்னு வருது இல்லையா, அந்த துணிதல்னா தொழுவதும் துணிதலும் சிவனே முழு முதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. என்ன செஞ்சாலும் சரி, ஆயிரம் விஷயங்கள் தொலைக்காட்சியில வரலாம், எஃப்எம்ல வரலாம், பத்திரிகைகள் மாத பத்திரிகைகள் வார பத்திரிகைகள்ல வரலாம், அதுல சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலைகள். ஆனா முறையாக நாம உணர்ந்து கொள்ள வேண்டும், இவர் தான் சிவபெருமான் அப்படிங்கிற, இவர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வரணும். ருத்ரனையே மூர்த்திகளின் மூன்றாம் அவராக இருக்கக்கூடிய ருத்ரனையே சிவமாக நினைத்தல். அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருக்கு தலைவர் அவருங்கிறது ரொம்ப காலம் எல்லாருக்கும் தெரியாது, அதுக்கு சைவ சித்தாந்தம் எல்லாம் பயிலணும், கொஞ்சம் திருமுறைகள் படிக்கணும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஆக அப்படி அந்த மாதிரி ஒரு உணர்வு வருவதே ஒரு சிவஞான பேரு என்று நமக்கு திருமூர்த்தி தேவநாயனார் உணர்த்தியுள்ள. அப்ப மூன்றாவது வரியிலே நாலாவது வரியிலே அணிதல் தனிதல் அப்படின்னு சொல்றாரு. இந்த அணிதலும் தனிதலும் என்னதுன்னா சிவபோகம். தனிதல் அப்படின்னா தங்குதல் அப்படின்னு பொருள். அணிதல் அப்படின்னா இறைவனுக்குள்ள நாம, இந்த வியாபகமான இறைவனுக்குள்ள நம்ம வியாபியமா அடங்கி நிக்கிறோம் இல்லையா அது. ஆக அழகாக இந்த பாடல் கருத்தை சிந்தித்தாயிற்று. இனி அடுத்த பாடல், அதாவது எல்லா இடத்திலையும் இறைவனை கண்டு அட்டமா சித்திகளை அடைய வேண்டும் என்று நமக்கு இந்த பாடல் உணர்த்தியது. பரிசரி வானவர் பண்பன் அடியன துரிசர நாடியே தூவெளி கண்டேன், அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே அப்படிங்கிறாரு. இறைவனடிய கண்டால் அட்டமா சித்திகளும் எளியது என்று நமக்கு அழகாக, அதாவது ஈஸியா நம்ம ஏதோ நாலு யோகம் சம்பந்தப்பட்ட நூல்களை கையில வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் மூலமாக கல்லாம தன்னால எல்லாம் படிச்சுக்கிட்டு அது எங்கனம் எல்லாம் தவறாக செஞ்சா என்னென்ன வியாதி வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். வாத நோய் வரும், இருதய நோய் வரும், இன்னும் இவர் நிறைய சொல்லிக்கிட்டே போறார். அதை முறையா ஆயுளுக்கு கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. முறையாக செய்யலைன்னா தவறாக செய்யக்கூடாது இல்லையா, அப்ப தவறாக செஞ்சா தவறான பலன் தானே வரும் அப்படிங்கிறதுல. ஆக இப்ப இந்த பாடல் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வரியில என்ன சொல்றாரு, பரிசரி வானவர் பண்பன் அடியன இல்லையா, தேவர் முதலான அனைத்து உயிர்கள், அதாவது தேவர்கள்னு சொல்லியாச்சதுனால மீதி எல்லா வர்க்கம் எல்லாமே ஆன்ம வர்க்கம் தானே, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் அப்படின்னு வருது இல்லையா. அவ இத்தனை உயிர் வர்க்கம் ஆன்ம வர்க்கம், அந்த எல்லா வர்க்கங்களுடைய தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இறைவனுக்கு இருக்கின்றது. அது அவர் எப்படி அறிந்து கொள்கிறார்னா, அவர் இருந்த நிலையிலே இருந்தபடியே அறிந்து கொள். இப்ப நம்ம தான் இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு வீட்டுல இருக்கிறோம், நம்ம ஒரு சமையல் அறையில சமைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல வாசல்ல அந்த காலிங் பெல் அலைப்பொலி வருது. அப்ப நம்ம அங்க இருந்து இங்க வந்தாதான் யாருன்னு நம்ம பார்க்க முடியும், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். சமையல் அறையில இருந்துகிட்டே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும், வாசல்ல யார் வந்ததுன்னு தெரியக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு கிடையாது. நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போறோம், அப்ப நம்ம வீட்டுக்கு யார் வாரா போறான்றது நமக்கு எல்லாம் கண்டுபிடிக்க தெரியுமா? முடியாது. ஆனா சுவாமி இருந்த நிலையிலேயே எங்கெங்க என்னென்ன நடக்குன்னு எல்லா உயிர்க்கும் உயிரா அவர் இருக்கிறார் தான் ஒரு பெரிய அது என்னன்னு சொல்றது சுவாமியுடைய ஆற்றல், அதாவது முற்றறிவு வரம்பிலா ஆற்றல், அதெல்லாம் சுவாமிக்கு இருக்கிறதுனால அவரால் இது சாத்தியப்படுது. நம்ம நம்மை போன்ற சார்ந்தவர்களுக்கு நம்ம ஆன்ம வர்க்கம் தானே, அவர் பதி நாம பசு, நம்மகிட்ட இல்லாத சிறப்பம்சம் அவர்கிட்ட அப்படி இருக்கு. இந்த முக்தியிலையும் சிவமாம் தன்மைன்னு சொன்ன உடனே சிவமாலாம் ஆகிறாது, அப்பமும் அவருக்கு அடிமையா இருக்கிற மாதிரிதான் இதோடைய பக்குவம் இருக்கும். என்னன்னா அழுக்கெல்லாம் நீங்கி இருக்கும். இருந்தாலும் அவரை போன்ற ஒரு முற்றறிவு இல்லையா, அந்த எண் குணங்கள் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அப்ப எல்லா உயிர்களையும் இருந்த நிலையில் இருந்தபடியே அவர் அறிகின்றார், அது சிவபெருமானுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய பண்பனாகிய இறைவனுடைய திருவடியை சரணம் என்று நாடணும்னு சொல்லியிருக்கு, குற்றமற நாடணும். அப்ப அதனால எனக்கு மிக தூய்மையான பரவெளியை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. திருவடியை நாடுனதுனால அங்க என்னத்தை கண்டேன் திருவடியில அப்படின்னா, அது பரவெளியாக இருந்தது அப்படின்னு சொல்றது. சிவபெருமானுடைய திருவடியே பரவெளிதான் அப்படிங்கறத நம்ம தெளிவாக நம்ம இந்த பாடலின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எனக்கு அரிய செயல் எதுவுமே இல்லை, ஏன்னா நான் இறைவனையே கண்டுவிட்டேன், இறைவன் திருவடியை கண்டாச்சு. அதனால அவர் என்ன செஞ்சாரு, அட்டமா சித்திகளை எல்லாம் எனக்கு தந்து அடியேனுக்கு அருளி என்னோட பிறவியையும் நீக்கிட்டு. அட்டமா சித்தி கிடைச்சதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஆனா என்னுடைய பிறவியை அவர் நீக்கி விட்டாரே என்று மிக அழகாக நமக்கு திருமூல தேவநாயனார் உணர்த்தி இருக்கின்றார். என்னைக்கு திருவடியை கண்டாச்சோ, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு அப்புறம் சுவாமி சொல்லுவார். ஒரு பதிகமே அரவணையான் சிந்தித்து அரட்டும் அடிந்து திருவடி சிறப்ப போற பதிகமாவே பாடி கொடுத்திருக்கிறார். சரி, அது ஏதோ நம்மளுடைய பாதத்தை போல நினைத்து கொள்ள கூடாது, இறைவன் திருவடி என்பது ஒரு உன்னதமான ஒரு நிலை, அந்த இடத்த போய் அடையிறதுங்கிறது உன்னதமான ஒரு நிலை. நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றுதான் காரைக்கால் அம்மையாரும் கேட்டார். எங்க இருக்கணும் கேட்ட, திருவடி கிட்டக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க. இப்ப அடுத்த பாடல், குறவன் அருளில் குறிவழி மூலம் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரட்டாம் சித்தியே அப்படின்னு சொல்ற. அதாவது அட்டமா சித்தியை அடையணும் அப்படின்னா குறவன் நல்ல குரு, குருவோட உபதேசப்படி யோக நெறியில் நிற்க வேண்டும். அப்ப குறவன் அருள்னா குருவருள் தான், குருவருள்ல. அடுத்து என்ன சொல்றாரு, குறி வழி மூலம் அப்படி, குறி அப்படின்னா அவர் குறித்த நிலை, அவர் எப்படி சொல்லி கொடுக்கிறாரோ அந்த வழியில, அவர் உபதேசத்துல அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அந்த நெறியில. அதாவது அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து அப்படின்னு சொல்றார். அதாவது மூலாக்னிய பராக பராகாயத்தின் கண் கூட்டுதல், அதனால என்னென்ன துன்பங்கள் விளையுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனம் அப்படிங்கிற மனம் மிகுன்னு வருது. மனம்னா பொதுவா நம்ம வாசனை நறுமணம் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருப்போம். இந்த இடத்துல மனம்ங்கிற சொல் வந்து கூட்டம் என்ற பொருள் தருகிறது. இப்ப இந்த மூலக்கனலை பராகாயத்துல கொண்டு சேர்க்கறதுனால கொஞ்சம் துன்பம் ஏற்படுகிறது, அதுதான் சங்கடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தெரிதரு சாம்பவி கேசரி, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார். சாம்பவி அது வந்து சாம்பவி அப்படிங்கிறது ஒரு யோகம், அது வந்து அநாகத சக்கரத்துல இருந்து சிவத்தினிடம் சித்தத்தையும் வாயுவையும் ஒடுக்கி அடங்கி இருக்க செய்வது. அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய சிவத்தினிடம் சித்தத்தையும் நம்முடைய சித்தத்தையும் வாயுவையும் ஒடுக்கி அடங்கி இருக்க செய்வது. அதாவது அப்படி இருந்தா ஒருமனப்பட்ட யோகியாக நாம் இருக்கலாம். உள்குறிப்போட இன்ப வடிவான இறைவனையே கண்டு கண்ணை விழிக்கிறதும் கண்ணை மூடுறதும் இல்லாத பார்வையோடு இருத்தல். கண்ணை விழிக்கவும் கூடாது, கண்ணை மூடவும் கூடாது அப்படின்னு சாண்டில்யம்ங்கிற நூலானது நமக்கு சொல்லுகிறது. அடுத்து கேசரி, அதாவது சுழும், அது வந்து அநாகத சக்கரம். இது வந்து சுழுமுனையில, சுழுமுனை ஆகிய சூன்யத்தில், அதாவது புருவ மத்தியில இருக்கக்கூடிய சகல ஆகாயங்களுக்கும் சம்பந்தம் இருப்பதனால அந்த ஆகாய சமுதாயத்துல பிராணன் ஒடுங்கணும். அப்படி ஒடுங்கும் போது ஒரு அனுபவம் உண்டாகும், அது கேசரி யோகம். இப்ப சுழுமுனையில இருந்து இந்த புருவ மத்தியில பிராணன் ஒடுங்கணும், அப்படி ஒடுங்குற அனுபவம் தான் கேசரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாம்பவிக்கு வந்து வெளி திருஷ்டியால வெளி அவஸ்தையாக சங்கடமும், கேசரிக்கு புருவ நடு பார்வையால உள்ள அவஸ்தையாகிய சங்கடமும் உண்டாகுது. அப்ப இது ரெண்டு நாளையும் ஒவ்வொரு சங்கடம் இருக்குது. அப்ப அவற்றை வென்று இரண்டற்று தியானிக்கணும். இந்த சாம்பவி கேசரி எல்லாம் வென்று, இந்த யோகங்களை வென்று இரண்டற்று நாம வந்து தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் பொழுது சிவகதியும் அட்டமாசித்திகளையும் இந்த ஆன்மா அடையும். இந்த சாம்பவி யோக நிலையில் இருப்பவர்களைத்தான் சேக்கிழார் பெருமான் விழித்த கண் குருடாய் திரியும் வீரர் அப்படின்னு நமக்கு பெரிய புராணத்தை சொல்லி இருக்கின்றார். இந்த இரண்டையும், சாம்பவி கேசரி ரெண்டையும் யோகமாகவும் முத்திரையாகவும் யோக நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவரும் ஒரு சிறந்த யோகி, சிவயோகி, ஆகையால் நமக்கு இவர் இவ்விரண்டை பற்றியும் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். அடுத்து காயாதி பூதம் கலை கால மாயையில் ஆயாதகல அறிவொன்றன் ஆதியே ஓயா பதியதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலும் ஆமே என்ற பாடல். நம்ம தத்துவங்களை புறம் சொல்லுதோம், மண் முதல் குடிலை ஈராக மாயையில் நீங்கிய ஆன்மா அரணை அடைந்தால், அதுக்கப்புறம் அரணை அடைந்ததுக்கு அப்புறம் ஏது பிறவி, இந்த மாதிரி பிறவிக்கு வந்தா இந்த உடல் எல்லாம் அழியும். அப்ப சிவபெருமானை அடைந்த பின்பு அழியா உடலை அடையலாம் அப்படின்னு அழகா நமக்கு சொல்றாரு. காயாதி பூதம் அப்படின்னு சொல்றாரு. காயம்னா உடம்பு அப்படின்னு பொருள் கொண்டோம்னா தவறாக வருது கருத்துக்கள்லாம், அதனால அப்படி பொருள் கொள்ள கூடாது. ஆகாயம் அப்படின்னு சொல்லு, முதல் குறை, ஆகாயத்துல ஆ மட்டும் வரல, முதல் குறை. அப்ப காயாதி பூதம்னா, காயம்னா ஆகாயம்னு பொருள் கொண்டு, ஆகாயம் காற்று தீ நீர் நிலம் பஞ்சபூதங்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து கலை காலம், இதெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு அதே வரியில வருது கலை காலம் அப்படின்னு வருது. கலை அப்படின்னா என்னன்னா வித்யா தத்துவங்கள் ஏழையும் குறிக்குது. மாயையில சுத்தமாய காரியமாகிய சிவ தத்துவங்கள் ஐந்தையும் அதுல சொல்லப்படாத, வித்யா தத்துவங்கள் ஏழையும் சிவ தத்துவங்கள் ஐந்தையும் நமக்கு அதுல எடுத்து காட்டியிருக்காங்க. அப்ப அந்த தத்துவங்களையெல்லாம் ஆய்ந்து அதுல தோயாத நீங்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அறிவு ஒன்ற அப்படின்னு வருது. அத ஒன்று அறிவுன்னு பார்க்கணும், அதாவது ஒன்றினும் எதுலையுமே பற்றக்கூடாது. இந்த ஆன்மா வந்து எது மேலே அதுக்கு பற்றே இருக்கக்கூடாது. ஆன்மாவை அறிவுன்னு சொல்றது பண்பாகு பெயருங்கிற ஒரு குறிப்பை நம்ம கொடுத்து, அனாதியே ஓயா பதி அப்படிங்கிறாரு. அதாவது சிவபெருமானுக்கும் நமக்கும் எப்பத்துல இருந்து தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனாதி சம்பந்தமுடைய பரசிவம்னு சொல்லியிருக்கு, அனாதி அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக அதை நமக்கு அழகாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீயா பரகாயம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அழியாத நித்திய சரீரமானது கிட்டும். அது அவர் சொல்றாருல, அழியா உடலை பெறலாம் அப்படின்னு சொல்றாருல, அதை சொல்றாரு. அதாவது தத்துவ தாத்வீக வாசனை அற்று போனால் சிவம் பிரகாசிக்கும், அது பிரகாசித்தால் முக்தி நிலையை அடையலாம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக கர்ம யோகங்களை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி 20,800 அவ்வளவு தூரம் கதை பல இருக்குது அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லி, அந்த கர்ம யோகங்கள்லாம் உடல் உழைப்பு தான் அப்படிங்கறதையும் சொல்லி, அதெல்லாம் அட்டாங்க யோகத்துக்குள்ள அடங்கிரும், கர்ம யோகத்தை எப்படி அந்த அதோட பிரிவுகள்ல சிரவணம் மனநம் நியமங்கள்லயும் நியமத்திலையும் துதி ஸ்மரணம் பூஜைகள்லாம் சமாதியிலையும் அடங்கும் அப்படின்னு பாதஞ்சல யோக சூத்திரம் சொல்லுது அப்படிங்கிறத அடுத்த பாடல நமக்கு சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் உதய மதுநாள் ஒழிய ஓர் எட்டு பதியும் ஈராண்டு பற்றர பார்க்கில் திரிதமான ஈராறு சித்திகளாமே அப்படின்னு சொல்றாரு. பிராணாயாமம் செய்யுங்கன்னு பல இடத்துல இதுக்கு முந்தி வலியுறுத்துறத நம்ம பார்த்தோம். நமக்கு எல்லாமே சீக்கிரம் ஒரு பலன் கிடைக்கணும்னு தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். இது வந்து ரொம்ப வேகமான ஒரு காலகட்டத்தில் இப்ப நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. பழைய காலத்தை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எதுவுமே கிடையாது. இப்போ உதாரணமா சமையலையும் எடுத்துக்கிட்டோம்னா அம்மியில அரைப்போம். இப்ப அம்மியில அரைக்க நேரம் கிடையாது, எல்லாமே பொடியா வச்சு சமைக்கிறோம். அப்புறம் ஆட்டுக்கல் அரைப்பதெல்லாம் உடம்புக்கும் நல்ல ஒரு பயிற்சியா அந்த உடம்புல எல்லாம் நோய் இல்லாம எல்லாம் இருந்தது. அப்புறம் கிரைண்டர் வந்தது, மிக்சி வந்துட்டு சாதம்லாம் வடிச்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. ஆனா அதுல நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் கண்டுபிடிச்சு அதுல வச்சாச்சு. அப்புறம் ரைஸ் குக்கர் வந்தாச்சு, ஓவன் வந்தாச்சு, வரிசையா ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. ஸ்டீமர் வந்துட்டு இப்படி வரிசையா எல்லாம் வருது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம எவ்வளவு தூரம் மாத்திக்கிட்டோம். அப்படியெல்லாம் மாத்தாம எல்லாமே நமக்கு ஒரு அவசர காலமா நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சீக்கிரம் அதாவது சீக்கிரம் சாப்பிடணும், அப்புறம் சீக்கிரம் தூங்கணும், எல்லாமே சீக்கிரம். போன் போட்டா உடனே போகணும், போன் உடனே போகலன்னா நமக்கு ஒரு டென்ஷன். டிவி போட்டா உடனே சேனல் வரணும், வரலைன்னா உடனே ஒரு டென்ஷன் தான். காரு பைக் எல்லாம் நல்ல வேகமா போகணும். அந்த காலத்துல இவ்வளவு தூரம் கார் பைக் எல்லாம் கிடையாது, ஆட்டோ எல்லாம் கிடையாது, நடைதான் மிகுதியா நட. அதுக்கும் அப்புறம் மாட்டு வண்டி இருக்கும், குதிரை வண்டி இருக்கும், சைக்கிள்லாம் மெதுவா வந்துச்சு, பஸ் ரயில் இருக்கும். இப்ப எத்தனையோ பெயர் தெரியாத வாகனங்கள் எல்லாத்துலயும் போகணும், ரோப் கார்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் போகணும். ஆனா இந்த பிராணாயாமத்தை 12 ஆண்டுகள் செய்ய வேண்டும். செய்தால் இந்த சித்திகளை எல்லாம் நாம் இந்த அட்டமா சித்திகளை எய்தலாம் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது. எல்லாம் சொல்லிட்டாங்க சரி, நான் எனக்கு அட்டமா சித்தி எல்லாம் கைவர பெற்றாச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிராணாயாமத்தை முறையா பண்ண தெரியணும் இல்லையா? அதுவும் பாருங்க, ஒரு நாள் ரெண்டு நாள்ல 12 நாளோ 12 வாரமோ 12 மாதமோ கிடையாது, 12 வருடங்கள். 12 மணி நேரம் பண்ண தயாரா இருக்குமா இன்னைக்கு அப்படின்னா பரபரப்பு உலகத்துல இன்னைக்கு. இந்த பரபரப்பெல்லாம் விட்டுணும், பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு குருஞான சமுத பெருமான் சொல்றாரு. அது மாதிரி பரபரப்பெல்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மா கடை தேர்றதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம ஒரு கவனமாக இருக்க வேண்டும். அதை இந்த பாடலிலே சொல்லுகிறார். அப்ப சந்திர நாடி ஆகிய இடகலையில 12 அங்குல அளவா இழுக்கப்படக்கூடிய பிராணன் பிங்களை வழியாக வெளிப்படுதல், அது 4 அங்குல அளவுக்கு தான் போகணும். 12 அங்குலத்துக்கு உள்ள இழுக்கணும், 4 அங்குலத்துக்கு வெளிய விடணும், 8 அங்குலம் உள்ள தங்கணும். இத 12 ஆண்டு அதுவும் எப்படி நிஷ்காமியமாக, இப்ப எதுனாலும் நான் இதை செஞ்சா அது கிடைக்கும். இன்னைக்கு வந்து வழிபாடை விட பரிகாரமே மிகுதியாக இருக்கிற கோயில்ல பார்த்தா நவக்கிரகங்களுக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடியவர் சிவபெருமான். அவர் என்ன சொன்னாரோ ஆன்மாக்களுக்கு அந்த வினை பயனை எல்லாம் ஊட்டுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. அந்த நவகிரகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் கொடுத்திருக்காரு. ஆனா அங்கேயே போயிட்டு இப்ப நவகிரகங்கள் சிவபெருமானை வழிபட்டு உயர்ந்த தலங்களுக்கு சென்று பிரகாரத்துல கிரகத்தை கும்பிட்டு வந்துருவாங்க, கருவறையிலுக்கு சுவாமியை கும்பிட மறந்துருவாங்க. என்ன பரிகாரம், நேரம் போனோம் அந்த சனிக்கு பரிகாரம் பண்ண உடனே நேரம் வீட்டுக்கு வந்துடும். அது போல எலுமிச்சை மூடியில விளக்கேற்றுவது, இது போன்ற நிறைய ஆபிசாரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். பரிகாரம் 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 தான். நம்ம விளக்குல போடுறது என்னதானு நமக்கு தெரியணும். நெய் விளக்குல நம்ம நெய் தான் ஊத்திருக்கோமான்னு தெரியணும். கோயில நெய் விளக்குன்னு வாங்கி போடுறோம், அதுல நெய் தான் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியணும். எல்லாத்திலையும் நம்ம முறையாக செய்தாலும் முறையான பலனை அடைய முடியும். சரி, ஆனால் வழிபாடு சரியாக இருந்தாலே போதும், பரிகாரம் என்பது தேவைப்படாது. அப்ப நம்ம வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்யணும். இந்த பிராணாயாமத்தை இதை செஞ்சா எனக்கு என் ஆன்மாக்கு என்னது, என் உடம்பு எப்படி இருக்கும். இப்ப வந்து பிராணாயாமம்னு சொன்னே உடம்பு தான் சொல்றாங்க எல்லாரும், உடம்புக்காக தான் பிராணாயாமானே புரிஞ்சுக்கிறேன். அது செஞ்சா என் உடம்பு எப்படி இருக்கு, என் மூச்சை நான் நல்லா இது பண்ணா நான் எப்படி இருப்பேன், இந்த நான் எவ்வளவு காலம் கூட வசிக்க முடியும், இப்படி யோசிக்கிறாங்க. ஆயுள் கூடுமா அப்படி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் பிராணாயாமம் செஞ்சா என்ன பலன்கிறதோ நம்ம ஏற்கனவே சிந்திச்சுட்டோம். ஆக நிஷ்காமியமாக அந்த 12 ஆண்டுகள் அதை செய்தால் உறுதியாக அட்டமா சித்தி வாய்க்கும். அப்ப இது கிடைக்கணும்னா அப்ப 12 ஆண்டுகள் விடாமல் நிஷ்காமியமாக பிராணாயாமத்தை முறையாக செய்ய வேண்டும், செய்தாதான் அது சித்திக்கும் அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் எப்படி இந்த யோகத்தோட கால வரையறைகளெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அதாவது அந்த 12 ஆண்டுங்கிறதான் திருப்பி வலியுறுத்தி சொல்றாரு. உடனே இப்ப நமக்கு வந்து 12 ஆண்டுன்னு சொன்னாங்களே, இப்ப 12 ஆண்டு வரைக்கும் இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆனதில் சண்ட வாயுவின் வேகியாம், தாழா நடைபல யோசனை சார்ந்திடும், சூழான ஓரட்டில் தோன்றா நரைதிரை, தாழான 9ஆனதில் தான் பர காயமே அப்படின்னு சொல்லியிருக்கு. 7ஆவது ஆண்டுல சண்டமார்தம் போன்ற வேகத்தை உடையவன் ஆவான். அப்ப நடை தளராம ரொம்ப தூரம் நடந்து போக முடியும், அந்த வன்மை கிடைக்கும். 8ஆவது ஆண்டுல நரைதிரை தோன்றாது. 10ஆவது ஆண்டுல பரகாயம் விளையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம 7 வயசு 8 வயசு 10 வயசும் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த தவம் பயிலக்கூடிய வருஷம், 12 வருஷம் தவம் பண்ணணும்னு பேசணும்ல, தவத்தை ஆரம்பிச்சு 7ஆவது ஆண்டுல நல்ல சண்ட மார்தம் போன்ற வேகத்தால நடக்க முடியும். தளராம இப்ப நம்ம கொஞ்ச தூரம் நடக்க சொல்றாங்க, சோர்வு வந்துருது, தளன்றது, அப்படி இருக்கக்கூடாது. கால் வலிக்கு, இடுப்பு வலிக்கு அதெல்லாம் இல்ல, சோர்வே வரக்கூடாது, சோறாமல் நடக்க முடியும். ஆனா அதுக்கு 7 ஆண்டு நம்ம தபம் செய்திருக்கணும், அந்த பிராணாயாமத்தை முறையா செய்யணும். 8ஆவது ஆண்டுலதான் நரை திரையெல்லாம் தோன்றாது. அப்புறம் 10ஆவது ஆண்டுல பரகாயமானது விளையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பரகாயம்ங்கிறது அழியாத உடல், அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஈரைந்தில் பூரித்து தியான ருத்ரன் நேரொன்று பன்னொன்றில் ஈராம் என் சித்தி சீரொன்று மேலே கீழே புவி சென்று ஓரொன்று வியாபியாய் நிற்றலீரு அப்படின்னு சொல்றார். அந்த 10ஆவது ஆண்டுல அகமும் புறமும் நிறைந்து தியானிக்கத்தக்க ருத்ரர்களை, 11ஆவது ஆண்டுல அப்படி தியானிப்பதால் அட்டமா சித்திகள்லாம் விளைய ஆரம்பிக்கும். இந்த 12ஆவது ஆண்டுல சிறப்பு பொருந்திய மேல் 7 கீழ் 7 அப்படிங்கிற அந்த உலகங்கள், அங்கெல்லாம் போய் அங்க எங்கும் உள்ள பொருள், அதாவது சிந்தித்தல் பொருள் எங்கும் உள்ள பொருளா நிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உருத்திரனை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உருத்திரர்கள் வந்து ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லுவோம், 11 ருத்ரர்கள். அதனால முதல்ல 11ஆவது ஆண்டு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் ஓர் ஒன்று அப்படின்னா அது 12ஆவது ஆண்டு பத்தி நமக்கு சொல்லி அழகாக 12ஆவது ஆண்டுல நமக்கு அட்டமா சித்தி கைவரப்பெறும் என்று நமக்கு வலியுறுத்தியுள்ளார்.